ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு ஆணவ மல நீக்கம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
அடுத்தாலே சரி, ஆணவத்தோடு கிடந்தது ஓமே சொல்லிட்டேங்க. இப்போ ஆணவத்தோடு அழிஞ்சு கிடக்கும் போது அங்க சிவச்சார்பு அந்த ஆன்மாவுக்கு இல்லை. அதே மாதிரி சிவபெருமானோடு அழிஞ்சு கிடக்கும் போது ஆணவச்சார்பு என்பது இந்த ஆன்மாவுக்கு சிறிதும் இல்லை. அப்போ முத்தியில ஆன்மா சிவத்திலே அழிஞ்சு கிடக்கும், அதுக்கு மலச்சார்பு என்பது சிறிதும் இல்லைன்னா அப்போ அந்த ஆணவமனத்தின் நிலை என்ன? அந்த ஆணவமனம் என்ன ஆயிற்று இல்லையா? அது அழிந்தது என்று கொள்ளலாமா? வேறு சமயம் என்றால் எளிதாக கொள்ளலாம். ஆனா சைவ சித்தாந்தத்தில் அடிப்படை கோட்பாடு என்ன சொல்கிறது என்று சொன்னால், பதி பசு வாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு வாசம் அனாதி, முப்பொருள்களும் அனாதி நித்தம், முப்பொருள்களும் நித்தப்பொருள்கள் சொல்லியாச்சு. முத்தியில ஆணவ மலம் கெடும் என்று சொன்னால், அழியும் என்று சொன்னால், இறைவனை போல் அதுவும் நித்த பொருள் என்று முதலில் சொன்னது தவறாகிவிடுமே. அதற்கு அஞ்சு இல்ல முத்தியிலும் ஆணவ மலம் கெடாதுன்னு சொன்னா அப்போ இந்த ஆன்மா அது என்ன முத்தி நிலை? கேவல நிலையிலும் அதுக்கு ஆணவ மலம் கிடல, சகல நிலையிலையும் கிடல, சுத்த நிலையிலையும் கிடலன்னா அது என்ன சுத்த நிலை இல்லையா? ஆணவ மல சார்பு கெட்டால் தானே சுத்த நிலை இல்லையா? ஆகவே இப்போ பெரிய இடர்பாடு வந்து விட்டது சைவ சித்தாந்த கொள்கைக்கு என்று நாம நினைப்போம். ஆனா ரொம்ப அற்புதமா அதை வந்து ஓமை சொல்லி நம்ம ஆசிரியர் தெளிவாக்கி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சொன்ன சொற்களையே மீண்டும் மீண்டும் சொல்லி பெரிய அற்புதமான விஷயத்தை பாடிட்டாங்க. அழிந்திடும் அழிந்திடா, எப்படி முரண் சுவையாக அழிந்திடும் சொல்லுவாங்க, அப்புறம் அழிந்திடாம்பாங்க. இந்த சொற்களையே மாறி மாறி வச்சு அழிந்திடும் அழிந்திடா, அழிந்திடும் அழிந்திடான்னு ரெண்டு சொற்கள் மாறி மாறி வர்ற மாதிரி இலக்கிய நயம் சிறக்க சொல்லியிருக்கின்றாரு. இந்த இலக்கிய நயமும் நமக்கு இலக்கிய நம்ம விரும்புவோம், அதற்காக எத்தனையோ நூல்களை நம்ம படிப்போம் தெரியும். இந்த நூல்லையே ஞான நூல்களிலே இலக்கிய நயமும் ஒருபடி பாடியிருக்கின்றார்கள், அதான் ரொம்ப சிறப்பு. அழிந்திடும் பாசம் எண்ணின் நித்தம் என்று உரைத்தல் வேண்டாம். முத்தி நிலையில் இங்க வந்து முத்தி நிலை என்பது நம்ம வருவித்துக் கொள்ள வேண்டும். முத்தி நிலையிலே பாசம், பாசமாகிய மூன்று பாசங்களுக்கும் முதன்மையானது ஆணவ மலமாகிய பாசம். முத்தி நிலையிலே மூல பாசமாகிய ஆணவ மலம் அழிந்திடும் என்று சொன்னால் நித்தம் என்று உரைத்தல் வேண்டாம். முதல்ல பதி பசு பாசம் மூணுமே நித்தம்னு சொன்ன மாதிரி நித்தம்னு சொல்லியிருக்க வேண்டாம். ஆனா முதல்ல நித்தம்னு சொல்லிட்டீங்களே, அதனால இப்ப அழிஞ்சிடும் நீங்க சொல்லக்கூடாதுன்னு கருத்து இல்லையா? சரியா, முத்தியிலே ஆணவ மலம் அழிந்திடாதுன்னு சொல்றோம். அப்படின்னா அழிந்திடாதென்னின் ஞானம் அடைவது கருத வேண்டாம். ஆணவ மனச்சார்பு இருக்க வரைக்கும் ஞானம் எப்படி கைகூடும் ஆன்மாவுக்கு? ஆகவே அழிந்திடாதென்னின் ஞானம் அடைவது கருத வேண்டாம். இப்ப என்ன ஆணவ மலம் முத்தியில அழிந்திடும்னு சொன்னாலும் சிக்கல் வருது. ஏன்னா முதல்லயே என்ன சொல்லிட்டோம், ஆணவ மலமும் நித்தப்பொருள்னு சொல்லிட்டோம். அழிஞ்சிடாதுன்னு சொன்னா ஆணவ மனம் இருந்துகிட்டு இருந்ததுன்னா ஞான பேரு கிடைக்காத, அப்ப முத்தியே கிடைக்காதுன்னு ஆயிரும். அப்ப என்னதான் சொல்றது? அருமையா சொன்னார்கள், அழிந்திடும் சக்தி நித்தம் அழிந்திடாது. அழிந்திடும் சக்தி நித்தம் அழிந்திடாது. அதாவது ஆணவ மலத்தின் சக்தி மட்டும் கெடும், ஆனால் ஆணவ மலமாகிய பொருள் கெடாது இல்லையா? சக்தி என்பது பொருளின் குணம், குணம் கெட்டால் குணியும் சேர்ந்துதானே கெடும் என்று அதன் மேலும் சந்தேகம் எழுப்பலாம். இங்க சக்தின்னு சொன்னது என்ன அப்படின்னா, அந்த முத்தி அடைந்த ஆன்மா இருக்கின்றது அல்லவா, அந்த ஆன்மா ஒரு குறிப்பிட்ட பிறவியில் முத்தி அடைந்திருக்கிறது. முத்தி அடைவதற்கு முன்னால் ஆணவனம் என்ன செய்தது? அந்த ஆன்மாவின் அறிவில் தன்னுடைய ஆற்றலை காட்டிக் கொண்டிருந்தது இல்லையா? அதனால் அந்த ஆன்மா அறிவை அது பிணித்துக் கொண்டிருந்தது இல்லையா? அதனிடம் தன்னுடைய மறைப்பு தொழிலை செய்து வந்தது. முத்தியடைந்த ஆன்மாவினுடைய அறிவிலே அந்த ஆணவ மலத்தின் மறைப்பு தொழில், அதனுடைய விபரீத தொழில் சிறிதும் நடக்காது. ஆணவ மலத்தின் சக்தி முத்தியடைந்த ஆன்மாவிடத்திலே செயல்படாது. எப்படி சிவபெருமானை பிணிக்கின்ற ஆற்றல் ஆணவ மலத்துக்கு இல்லையோ, அதுபோல் சிவத்தை சார்ந்து சிவத்தோடு சிவமாக ஒன்றுபட்ட ஆன்மாவையும் பிணிக்கின்ற ஆற்றல் ஆணவ மலத்துக்கு இல்லை இல்லையா? ஆகையினாலே அததான் சொன்னாங்க, அந்த ஆன்மாவை பிணிக்கின்ற ஆற்றல் அதுக்கு இல்லை. ஏன்னா அந்த ஆன்மாவின் அறிவு வளர்ச்சி பெற்று விட்டது, சிவமான தன்மை வளர்ச்சி பெற்று விட்டது. ஆகையினாலே அந்த ஆன்ம அறிவை பிணிக்கும் ஆற்றலை அந்த ஆணவ மலம் இழக்கிறது. ஆனால் பொருள் அளவில் அந்த ஆணவ மலம் கெடாமல் தான் இருக்கிறது. பொருள் அளவில் ஆணவ மலம் கெடாமல் இருப்பதனால ஆணவ மலம் நித்த பொருள் தான் என்று சொன்னது சரியாகவே இருக்கிறது, அதுல மாற்றம் இல்லை. அதே சமயத்தில் அந்த ஆணவ மலத்தின் ஆற்றல் அந்த முத்தான்மாவிடம் பலிக்கவில்லை, செயல்பாடு இல்லை. எனவே அந்த நோக்கிலே ஆணவ மலம் கெட்டது என்று சொல்வதிலும் தவறில்லை. ஆகையால் அன்பர்களே, ஆணவ மலம் இருக்கத்தான் செய்கிறது. முத்தியிலே முத்தியடைந்த அந்த ஆன்மாவுக்கும் ஆணவ மலத்துக்கும் உள்ள தொடர்பு அங்கே அற்று போய்விட்டது, அவ்வளவுதான். ஆணவ மலம் கெட்டதுன்னு சொன்னதனுடைய கருத்து என்னவென்றால், பாடல்களை தாராளமா பாடலாம், ஆணவ மலம் அழிந்தது முத்தியில தாராளமா பாடலாம். ஒரு சீவன் முத்தர் அந்த செம்மாப்போடு அவர் பாடலாம். கருத்துப்படி நாம தான் புரிஞ்சுக்கணும் இல்லையா. சொற்களுக்கு அப்படியே பொருள் பார்க்கறதுங்கிறது செயல்கள்ல எல்லா இடத்திலையும் அப்படி பார்க்க முடியாது இல்லைங்களா. சில இடங்கள்ல சொற்பொருளே கொள்ளலாம், சில இடங்கள்ல என்ன திருவுள்ள கருத்தோடு பாடியிருக்கின்றார்கள் என்று அதுக்கு பல சைவ நூல்கள் பலவற்றையும் கற்று சைவ சம்பிரதாயங்கள்லாம் அறிந்தால்தான் எந்த இடத்துல சொற்பொருள் கொண்டா பொருந்தும், எந்த இடத்துல குறிப்பு பொருள் கருத்து பொருள் எல்லாம் கொள்ளணும்னு அப்பதான் நமக்கு தெரியும். ஒரு இடத்துல சொன்னது இன்னொரு இடத்துல சொன்னது முரண்படாம நம்ம பொருள் கொள்ளணும். ஏன்னா நம்ம நூல்கள்ல அந்த மாதிரி குற்றங்கள் பொருந்த மாட்டா, அவை ஞானிகள் இயற்றிய நூல்கள். அதனால முத்தியில ஆணவன அழிந்ததா ஏதாவது பாடல்ல சொல்லியிருந்தா நம்ம என்ன பொருள் கொள்ளணும்னா, அந்த முத்தியடைந்த ஆன்மாவிற்கும் அந்த ஆணவனத்துக்குள்ள தொடர்பு அற்று போய்விட்டது. மற்றபடி ஆணவனம் இருக்கத்தான் செய்யுது, அந்த முத்தியடைந்த ஆன்மாவோட அதுக்கு தொடர்பு இல்லை. தொடர்பு எப்படி இருக்கும், அந்த ஆன்மா அறிவை இது மறைத்து கொண்டிருக்கும் இல்லையா. கேவலம்னா முழுமையா மறைக்கும், சகலம்னா ஓரளவு மறைச்சு விபரீத எண்ணங்களை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் அந்த ஆன்மாவிடம் ஆணவனம் செய்ய முடியாது. இன்னும் முத்தி அடையாத ஆன்மாக்களின் அறிவில அது தங்கி இருந்து அதோட வேலைகள் எல்லாம் காட்டிக்கிட்டு தானே இருக்குது. இந்த ஆன்மாவை பொறுத்தவரைக்கும் தானே ஆணவ சார்பு நீங்கி இருக்கிறது. முத்தி அடைஞ்ச இந்த குறிப்பிட்ட ஆன்மாவை பொறுத்தவரைக்கும் தானே ஆணவ சார்பு நீங்கி இருக்கிறது. இன்னும் முத்தி அடையாமல் எத்தனையோ ஆன்மாக்கள் இருக்கின்றன, அவைகளிடம் ஆணவ மனம் தன் ஆற்றலை காட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் சித்தியார்ல சொல்வார், அப்படி சொல்வார். ஆகவே ஆணவ மனம் நித்த பொருள் என்பதற்கு இழுக்கில்லாமல் என்ற கோட்பாட்டிற்கு இழுக்கில்லாமல் ஆணவ மனம் முத்தியில் கடும் என்று அருமையாக சொல்லிவிட்டார். அழிந்திடும் சக்தி நித்தம் அழிந்திடா, அதனுடைய நித்தத்தன்மை அழியாது, அதனுடைய சக்தி தான் கெடும். முத்தான்மாவை அது பிணிக்க முடியாமல் அதனுடைய சக்தி மடங்கி இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கு அருமையான எடுத்துக்காட்டு எப்படி பொருள் கடலை ஆனா அதன் சக்தி மட்டும் மடங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கு அருமையான எடுத்துக்காட்டு ஒளியின் முன்னர் அழிந்திடும் இருளும். கதிரவன் காலையில உதயமாகி எங்கும் ஒளி பரப்பி விட்டால் என்ன, இருள் அழிந்து விட்டது அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா. உண்மையில அங்க இருள் அழிந்தது என்றால் அதன் நிலைமை என்ன, மறுபடியும் அன்னைக்கு சாயந்தரம் முடிஞ்சு ராத்திரி வந்துட்டா அந்த இருள் தலைய காட்டியிருந்தேன் இல்லையா, அழிந்தா மறுநாள் இரவுல அந்த இருள் வருமா. அப்போ அழிந்தது என்பதன் கருத்து என்ன, இருள் அழிந்ததுன்னா அந்த ஒளிக்குள்ளே அது அடங்கி இருக்கின்றது. ஒளியை மீறி அந்த இருள் தன்னுடைய மறைப்பினை செய்ய முடியவில்லை. கதிரவன் ஒளியை மீறி இருள் தன்னுடைய மறைப்பினை செய்ய முடியவில்லை. அந்த இருளு அந்த ஒளிக்குள்ளே கட்டுப்பட்டது மடங்கி இருக்கிறது. ஆகவே அந்த ஒளியின் முன் அது முனைத்து நிற்பதும் இல்லை, அதற்காக அந்த இருள் அழிந்து போவதும் இல்லை. மறுநாள் இரவு வந்தால் அந்த இருள் மேலிடத்தான் செய்கிறது. ஆகையினால் அன்பர்களே, அதுபோலத்தான் ஒளியின் முன்னர் அடைந்திடும் இருளும், ஒளியின் முன்னர் அழிந்திடும் இருளும் நாசம் அடைந்திடா. ஒளியின் முன்னால அழிஞ்சு போகிற மாதிரி தெரியுது அந்த இருள், அது உண்மையில நாசமாகல அழியல, நாசம் அடைந்திடா மிடைந்திடாவே. அதே சமயத்தில் ஒளியின் முன்னால் அது முனைத்தும் தோன்றவில்லை இருள். அத மாதிரி முத்தான்மாவிடத்திலே சிவமாகவே விளங்குகின்ற, சிவத்தோடு ஒன்றுபட்டு சிவமாகவே விளங்குகின்ற முத்தான்மாவிடத்திலே அந்த ஆணவ மலம் என்ன செய்யாது, தன்னுடைய வேலையை செய்யாது. அதே சமயத்தில் அது பொருள் அளவிலே இருக்கிறது, அவ்வளவுதான். அருமையாக சொன்னார்கள். ஒரு சாரார் வந்து இத்தை விளைவித்தல் மலம் என்று உண்மை விளக்கத்திலே சொன்னதை வைத்துக் கொண்டு முத்தியிலும் ஆன்மா ஆணவ மலமானது ஒரு வேலையை செய்யும் என்று சொல்லி அதுக்கு அவரவர் அவர்கள் சிந்தனைப்படி எல்லாம் விளக்கம் கொடுக்கின்றார்கள். அதெல்லாம் சித்தாந்த சாத்திரங்களுக்கு சிறிதும் பொருந்தாது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், முத்திதனின் மூன்று முதலும் முடிய கேள், சுத்த அனுபவத்தை துய்த்தல் அணு, மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை, இத்தை விளைவித்தல் இத்தை விளைவித்தல் மலம் அன்புடனே கண்டுகொடப்பா என்பது உண்மை விளக்கப்பாடு. முத்தி நிலையிலையும் பதிவசு பாசம் மூன்று பொருள்கள் இருப்பதை நீ சொல்லி அருள வேண்டும் மனவாசம் கிடந்தார் மெய்கண்டார்ட விண்ணப்பிக்கிறார். என்ன பதிவசு பாசம் அனாதி நித்தம் சொல்லியிருக்கீங்களா, முத்தியிலையும் மூணு இருக்கணும்ல, முத்தியில எப்படி மூணு இருக்கு? முத்தி இன்பத்தை கொடுக்கும் பொருளாக இறைவன் இருக்கிறான், அந்த முத்தி இன்பத்தை பெறும் பொருளாக உயிர் இருக்கிறது இல்லையா, இந்த இதனை விளைவிக்கும் பொருளாக மலம் இருக்கிறது என்று அவர்கள் பாடியர்கள் உள்ளார்கள். அதை நாம எப்படி பொருள் பண்ணணும்? சிவபிரகாசத்துல இந்த மாதிரி சொன்ன இடங்களுக்கெல்லாம் முரண்படாதவாறு பொருள் கொள்ளணும் இல்லையா. அவங்க நயமாக சொல்லி இருக்கின்றார் இதை விளைவித்தார் மலம்னு. என்ன அதன் அதனுடைய விளக்கம் என்ன? ஆணவ மலம் என்பது அந்த ஆன்மாவின் அறிவிலே அது சக்தியோடு இருந்தது என்று சொன்னால், செயல்பட்டு கொண்டிருந்தது சொன்னால், இந்த ஆன்மாவால இப்படி முத்தி இன்பத்தை நுகர முடியுமா? முடியாது. அதன் சக்தி கட்டு அடங்கினதுதான் இப்ப இந்த ஆன்மா முத்தி இன்பத்தை பெறுவதற்கே காரணம் இல்லையா. இதுதான் பொருத்தமான விளக்கம். இத்தை விளைவித்தல் மலம் என்பதற்காக என்ன, இப்ப வள்ளுவர் வள்ளுவர் பிறந்த சொல்வார், பெரிதிலிருந்து பேதையார் கேண்மைபார். என்னன்னா பேதையாருடைய நட்பு ரொம்ப இனிதுப்பார். என்ன எப்படி சொல்லிட்டாருன்னா, பிரிவின் கண் பீழை தருவதொன்று இருப்பார். பிரிஞ்சு போகும்போது நமக்கு எந்த வருத்தமும் இருக்காது இல்லையா, அப்பா இதோட போனானே அப்படின்னு சந்தோஷமா இருக்கும் பார். அப்படி ஒரு நயமா அதை மாதிரி இந்த ஆணவ மலம் நீங்கினதுனாலதான் எங்க பெரிய இன்பமே விளையுது. இந்த ஆணவ மலத்தினுடைய பிணிப்பு நீங்கினதுனாலதான் இந்த முத்தி இன்பமே கிடைக்குது. ஏன்னா எம்பெருமான் எப்போதுமே அந்த இன்பத்தை கொடுக்கணுங்கிற திருநோக்கத்தோட தான் இருக்கிறான். இதுவரைக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கருத்தோட இருந்தார். அவரு எப்ப கொடுப்போம்னு அவரு எதிர்பார்த்து இருக்காரு இல்லையா. ஆனா இந்த ஆன்மாவுக்கு எம்பெருமானுடைய திருவுள்ளம் தெரியல, இது எது மேலாமோ நாட்டை வச்சிருந்தது. ஆனா இப்ப மட்டும் நேர் வழியில நின்று அந்த இன்பத்தை பெறுத, இது எப்படின்னா இவ்வளவு காலம் ஏன் இது பல சிந்தனைகள்ல உழந்தது, இப்ப மட்டும் அந்த முத்தி இன்பத்தை பெறும் பக்கம் இதுக்கு எப்படி வந்தது? அதுக்கு ஒரு விடை இருக்கணும் இல்லையா, அதுதான் ஆணவ மலம். இதை விளைவித்தல் மலம் இல்லையா. என்னன்னா அப்போ அந்த ஆணவ மலம் சக்தியோடு அந்த ஆன்மாவோடு செயல்பட்டது. அந்த மலச்சக்தியின் காரணமாகத்தான் இதுக்கு சிவானந்தத்தின் மேல ஈடுபாடே வரல. எதையெல்லாமோ ஆனந்தம் நினைச்சிட்டு இது பல பிறவிகள்ல உழன்று வந்தது. அது எம்பெருமான் அதை வந்து அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி இப்போ அந்த ஆணமல மலபரிபாகம் வர செய்து ஆணமல சக்தியை நல்லா தேய்த்து விட்டான். அந்த மலச்சக்தி தேய்ந்து அது குன்றி போனதுனாலதான் இப்போ அந்த ஆன்மாவுக்கு சிவானந்தன் ஒரு பக்குவம் வந்திருக்கிறது. ஆகையினாலே தன்னுடைய சக்தி கெட்டதன் மூலம் இந்த முத்தி இன்பத்துக்கு அந்த ஆணவ மலம் காரணமா இருக்குது. முத்தி இன்பம் விளைவது காரணமாக தான் விடை இல்லையா. அது ஒரு சாரார் வந்து அதுக்கு என்ன விளக்கம் தெரிகின்ற சொன்னால், முத்தியிலே ஆன்மா சிவத்தையே அறிய வேண்டும். சிவன் முத்தி நிலையில, சிவன் முத்தி நிலை தான் இங்க, சிவன் முத்தி நிலையில அது உலகத்தை காணுமே ஆனால் அதற்கு சிவானந்தத்திலே வந்து இடையூறாகும், சிவானந்தத்தை அனுபவிப்பதற்கு இடையூறாகும் என்று மாபாடியத்தில் சொல்லியிருக்குது இல்லையா. ஆகவே அந்த சீவன் முத்தனாகிய ஆன்மா உலகத்தை காண ஒட்டாமல் இந்த ஆணவம் என்ன செய்ய உலகத்தை மறைக்கிறது. என்ன பெத்த நிலையில அது சிவத்தை மறைத்தது, முத்தி நிலையில அதே ஆணவம் உலகம் அந்த ஆன்மாவுக்கு காட்சிப்படாமல் உலகத்தை மறைக்கிறது. உலக காட்சி வந்தா சிவானந்தத்துக்கு இடையூறாகும் இல்லையா. உலக காட்சி வராம இந்த ஆணவம் மறைச்சுக்கிட்டதுனால இந்த ஆன்மாவுக்கு சிவானந்தம் கிடைச்சுக்கிட்டே இருக்குது. அதனால இந்த சிவானந்தத்தை விளைவித்தல் மலம் என்று சொன்னார்கள் என்று சொல்லி ஒரு விளக்கம் சொல்கின்றார் இல்லையா. அதாவது ஆன்மா சிவத்தோடு சிவமாக ஒன்றுபட்டு விடுதலே அது உலகத்தை காணாமல் இருப்பதற்கு போதுமானதாகும். சிவச்சார்பு ஒன்றே அது உலகத்தை காணாமல் இருப்பதற்கு போதுமானது. மாபாடத்தில் சொல்லியிருக்க உண்மைதான், முத்தான்மாவுக்கு உலகம் தோன்றியது என்று சொன்னால் அது சிவானந்தத்துக்கு அது இடையூறு செய்யும், உலக காட்சி இடையூறு செய்யும். ஆனா அது சிவத்தோடு நன்கு அழிந்து விட்டது என்று சொன்னால் அதுவே போதும் உலக காட்சி வராமல் இருப்பது. உலகத்தை பற்றிய ஒரு பற்று ஆன்மாவுக்கு வரப்போய் தான் உலக காட்சி வருது. சும்மா இவன் தேவையில்லாம தன்னை சார்ந்திருக்கின்ற ஆன்மாவை நீ உலகத்தை பாருன்னு திருப்பி விடுவானா? இதுக்கே உலகத்து மேல ஒரு சிந்தனை, ஒரு வாதனை காரணமாக மலம் நீங்கியும் அந்த வாதனை காரணமா வரதுனாலதான் காட்டுறான் இல்லையா. அதனால அது இவன் சிவத்து மேலேயே முழு பற்று இருந்து இல்லையா, அந்த திருவடியிலேயே முழு விருப்பத்தையும் இச்சை ஞானம் பெரிய எல்லாத்தையும் திருவடி மேலேயே வச்சு ஆன்மா வச்சுட்டோம்னா இவனுக்கு உலக காட்சி வரப்போறது இல்லை. அதனால ஆணவம் மறைச்சுதான் உலக காட்சி வராம இருக்கணும்னு இல்ல, இவனுடைய அறிவிச்ச செயலெல்லாம் அது திருவடிக்கே அர்ப்பணிச்சுட்டாலே உலக காட்சி வராது இல்லையா. அது மட்டுமல்ல, என்னவென்றால் உலகம் காட்சிப்படாமல் ஆணவ மலம் மறைக்கிறது என்று சொன்னார். யாருக்கு காட்சிப்படாமல்? இந்த முத்தான்மாவுக்கு காட்சிப்படாமல் மறைக்கிறதுன்னா, அப்போ முத்தான்மாவினுடைய அறிவிலே தங்கி இருந்துதான் அந்த மறைத்தல் செய்ய முடியும். இப்ப சிவம் காட்சிப்படாமல் என்ன எனக்கு ஆணவ மலம் மறைப்பு செய்து கொண்டிருக்கிறது என்றால், எப்படி மறைப்பு செய்து? என் அறிவில் அந்த ஆணவ மலம் இருந்து கொண்டுதான் சிவம் எனக்கு காட்சிப்படாமல் மறைக்கிறது. அதே மாதிரி முத்தியடைந்த ஆன்மாவுக்கு உலகம் காட்சிப்படாமல் அதை மறைக்கணும்னா அப்போ ஆணவ மலம் எங்க இருக்கணும்? முத்தியடைஞ்ச ஆன்மாவின் அறிவுல தான் இருக்கணும். முத்தியடைஞ்ச ஆன்மாவின் அறிவுல ஆணவ மலம் தொடர்பு கொண்டு இருந்ததென்றால் அது முத்தே ஆகாத, அது முத்தானே சொல்ல முடியாது. ஆகையினாலே அந்த விளக்கம் நம்ம அதனால சித்தாந்தம் மாறுபடுவதனால் ஏற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி நமக்கு ஒரு கருத்தை மறுக்கணும் அது சொல்லணும் அதெல்லாம் நோக்கம் அல்ல. ஒரு பொருந்தாத கருத்து சித்தாந்த கருத்தாக வந்துவிடக்கூடாது. சித்தாந்த கருத்துன்னா அது செம்மையாக வரையறுக்கப்பட்டு மெய்கண்ட சாஸ்திரங்களோடு எட்டுணை அளவும் முரண்படாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஈடுபாட்டின் காரணமாக தான் சொன்ன, வேற ஒன்றும் இல்லை. ஆகவே சிவானந்தத்தை விளைவிப்பது ஆணவம் என்று சொன்னால் தன்னுடைய வலிமை கெட்டு அது கிடப்பதன் மூலம் ஆன்மாவுக்கு சிவானந்தம் கிடைப்பதற்கு அது துணை வழியாகிறது என்று அந்த அளவிலே கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பாடல் 88வது திருப்பாடல் மூலமாக அதன் சக்தி கெட்டு விட்டது, அவ்வளவுதான். சக்தி கெட்ட பிறகு அதை எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. உலகத்தை மறைத்தல் போன்ற எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஒளியின் முன்னால் இருள் ஒடுங்கி விட்டது, ஒளியின் முன்னால் ஒடுங்கி கிடக்கும் இருளால எந்த காரியத்தையாவது செய்ய முடியுமா? அதே மாதிரிதான் திருவருள் ஒளியின் முன்னால் ஒடுங்கி விட்டு ஆணவம் வளர்த்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது இல்லையா. திருவருள் சார்பு பெறாத மற்ற ஆன்மாக்களை அந்த ஆணவ மலம் பந்தப்படுத்திக் கொண்டிருக்கலாம்.